சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி. 73 அத்தியாயம். முதல் நாள் இரவு. மதகுருவின் வருகையாலும் அதை ஒட்டி படைத்தலைவன் வகுத்த துணிகர திட்டத்தாலும் பீதியின் எல்லையை எட்டிவிட்டு அருவிய அழகிய அலீமா மறுநாள் முதல் இளம்சழியன் மேற்கொண்ட சர்வ சாதாரணமான நடைமுறைகளால் ஓரளவு வியப்படைந்தாலும் அந்த நடைமுறைகளுக்கு பின்னால் பெரும் அபாயம் தொக்கி நிற்பதை உணர்ந்து கொண்டிருந்தாள். அதனால் அவள் நெஞ்சம் ஒவ்வொரு வினாடியும் பயத்தால் வெடித்துவிடும் நிலையிலேயே இருந்தது. பல வருடங்கள் படைத்தலைவனோடு பழகி அவன் இணையற்ற நெஞ்ச துணிவை அறிந்திருந்த ஹிப்பாலஸ் கூட இளம்சழியன் செல்லும் பாதை எந்த வினாடியிலும் வழுக்கக்கூடியது என்பதையும், அப்படி வழுக்கினால் அவன் வாழ்வு மட்டுமின்றி அலீமாவின் வாழ்க்கையும் அடியோடு முடிந்து போகாவிட்டாலும் முடிந்து போவதை விட மிக கோரமான பாதையில் வீழ்த்தப்பட்டு சின்னா பின்னப்படும் என்பதையும் சந்தேகமற புரிந்து கொண்டிருந்தனாகையால், அப்படி ஏதாவது விபரீதம் நேரிடுமானால் மதகுருவையோ இளையாசுவையோ தீர்த்து கட்டிவிடுவது என்ற முடிவுக்கு வந்து அதற்கு சன்னத்தமாக தனது கச்சை மறைவில் கூறிய சிறு வாழ் ஒன்றை மறைத்து வைத்துக் கொண்டே உள்ளாவினான். படைத்தலைவனிடம் உள்ள அன்பினால் துடித்துக் கொண்டிருந்த அந்த இருவருக்கும் அத்தனை ஆபத்திலும் மறுநாள் பூராவும் இளம்சழிய நடந்து கொண்ட விதம் பேராச்சரியத்தை விளைவித்தது. மறுநாள் காலையிலேயே மதகுரு கானா நகருக்கு வந்துவிட்ட விஷயம் இளம்சழியனுக்கு அரசனுடைய காவலர் மூலம் முறைப்படி அறிவிக்கப்பட்டதன்றி மதகுரு அவனை உச்சி வேளைக்கு காண்பார் என்ற விவரமும் திட்டமாக தெரிவிக்கப்பட்டது. தமிழகத்து வீரனை சர்வ வல்லமையுள்ள இளியாசு மன்னரே மதகுருவிடம் அறிமுகப்படுத்தி வைப்பார் என்பதையும், மதகுருவின் சன்னிதானத்துக்கு செல்லும் போது இளம்சழியன் அணிய வேண்டிய உடைகள் சில நாழிகைகளில் அனுப்பப்படும் என்பதையும் உணர்த்திவிட்டு காவலர் சென்றதும் மாளிகை பணிப்பெண்கள் இருவர் வந்து படைத்தலைவன் நீராடுவதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்து முடித்தார்கள். படைத்தலைவனும் மிகுந்த நிம்மதியோடு நீராடி ஆடைகளை அணியவும் தயாரானான். ஏராளமான வாசனை பொடிகள் போட்டு கலக்கிவிட்டதால் நீராட்ட அரைபூராவும் கமகமவென்று நறுமணம் சூழ்ந்ததாலும், நீரும் சூடு செய்யப்பட்டு இதமாக இருந்ததாலும் சுகமாக குளித்து கழித்துக் கொண்டிருந்த இளம்சழியனை பார்த்த ஹிப்பாலஸ்,
ஏத படைத்தலைவர் நீராட்டத்தை பார்த்தால் இன்றே மதமாறிவிடுவார் போலிருக்கிறது
என்று வெறுப்போடு கூறினான். தண்ணீரை தலைக்கு மேல் இரு பனிப்பெண்கள் அபிஷேகம் செய்ய ஏதோ மகிடாபிஷேகத்திற்கு தயாராகும் மன்னனை போல உட்கார்ந்து சுக நீராட்டம் நடத்தி கொண்டிருந்த இளம்சழியன்,
ஆமாம் இப்பாலஸ், எந்த காரியத்தை நாம் மேற்கொள்வதானாலும் அதில் அலட்சியம் கூடாது. எதையும் தேகத்துக்கு ஆரோக்கியம் உண்டாகும் வகையில் திறம்பட நடத்திக் கொள்வதுதான் உசிதம். மதம் மாறினாலும் சரியாக மாற வேண்டும். மாறாமல் தண்டனை அடைந்து சீரழிவதாக இருந்தாலும் அதிலும் பெரும் தோரணையை காட்ட வேண்டும். கெடும் சமயத்திலும் நாம் மேன்மக்கள் என்பதை பிறருக்கு உணர்த்த வேண்டும். இது தமிழகத்தின் பண்பு. இன்று மதகுரு என்னை சந்திக்கும் போது இளியாசுவுக்கு அடுத்தபடி இந்த காணாவிய ஆளும் தகுதி எனக்கு உண்டு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி நகைத்தான். அவன் சிரிப்பு ஹிப்பாலசிற்கு வேப்பங்கையாக இருந்தது. இருவரும் தமிழில் பேசியதால் அந்த மொழி என்னவென்பதை அறியாத பணிப்பெண்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து எதுவும் புரியவில்லை என்பதற்காக புன் சிரிப்பு கொண்டனர். இளம்சழியன் அவர்கள் செய்த சைத்தியோபசாரங்களோடு நீராட்டத்தை முடித்துக் கொண்டதும் உடல் துவட்டி தன் அறைக்கு சென்றபோது அவன் அணிய வேண்டிய உடைகளோடு அலீமாவி அங்கு காத்திருந்தாள். அந்த உடைகளை கண்டதும் ஆச்சரியத்தால் மூச்சை இழுத்து பிடித்துக் கொண்டான் படைத்தலைவன். ஏராளமான போர் சரிகைகள் மட்டுமின்றி விலை உயர்ந்த கற்களும் வைத்து தைக்கப்பட்டிருந்த அரபிய மேலங்கியை கண்ட இளம்சழியன் அந்த ஒரு அங்கியே 2000 பொற்காசுகள் பெறக்கூடியது என்பதை புரிந்து கொண்டானாகையால் அலீமாவை நோக்கி,
இதை நான் அணிய வேண்டுமா என்று வினவினான் உள்ளே எழுந்த வியப்பு குரலிலும் ஒலிக்க.
ஆம் என்று தலையை தாழ்த்திய வண்ணமே பதில் சொன்ன அலீமாவின் குரல் வறண்டு கிடந்தது. அதில் இயற்கையாக காணப்படும் குழைவு இல்லை, இன்பமும் இல்லை. அவள் உள்ளம் பெருத்த துன்பத்தால் பீடிக்கப்பட்டிருப்பதை மட்டுமின்றி அதன் காரணத்தையும் அறிந்து கொண்ட இளம்சழியன்,
அலீமா என்று மெல்ல அழைத்தான்.
ஏன், அந்த பதிலிலும் துன்பம் அலைமோதியது.
அந்த கதவை சாத்து என்றான் படைத்தலைவன்.
அவசியமில்லை என்றாள் அலீமா.
யாராவது வந்தால்?
பாதகமில்லை, நீங்கள் சொல்ல வேண்டியதை சொல்லுங்கள். இந்த மாளிகையில் நம் சிலர், நீங்களாக யாருக்கும் உங்கள் மொழி தெரியாது, தெரிந்த இன்னும் சிலர் வர்த்தகர்கள், மாளிகைக்கு வரமாட்டார்கள்.
இந்த உறுதியால் தைரியம் கொண்ட இளம்சழியன், இந்த ஆடை விலை உயர்ந்ததா அலீமா என்றான்.
ஆமாம், அரசன் இம்மாதிரிதான் ஆடை அணிவான் என்று உணர்த்தினாள் அலீமா.
அத்தகைய ஆடையை மற்றவர் அணியலாமா?
அரசர் கட்டளை இருந்தால் காணாவில் எதையும் செய்யலாம்.
இதை நான் அணிய வேண்டும் என்பது மன்னர் கட்டளையா?
ஆம், தனக்கு சமமாக உங்களை நடத்த இளியாசு திட்டமிட்டிருக்கின்றான். இந்த ஆடையை நீங்கள் அணிந்து கொண்டால் போதும், அரசருக்கு நடக்கும் சகல மரியாதைகளும் உங்களுக்கும் நடக்கும். நீங்கள் எங்கு சென்றாலும் முன்னால் 2 காவலரும் பின்னால் 2 காவலரும் உருவிய வாட்களோடு வருவார்கள். அரசருக்கும் அப்படித்தான்
என்று நிறுத்திய அலீமாவின் கண்களை காண தரையை நோக்கி தாழ்ந்திருந்த அவள் முகத்தை தன் இடது கையால் மெல்ல தூக்கினான் இளம்சழியன். அந்த அரபிய அழகியின் அரவிந்த விழிகள் கதை அனைத்தையும் கனப்பொழுதில் உணர்த்தின. அவற்றில் இருந்த பயம்,
உங்களுக்கு இளியாசு காட்டும் ஒவ்வொரு மரியாதையிலும் அர்த்தம் இருக்கிறது. அவை ஒவ்வொன்றும் உங்கள் கைகளுக்கு போடப்படும் தலை, மறவாதீர்கள்
என்று தெளிவாக கூறியது. அவள் பயத்தை போக்கவும் அவளுக்கு ஓரளவு துணிவை ஊட்டவும் அவள் பூங்கண்ணத்தை தன் இரு கைகளாலும் பிடித்து தடவி கொடுத்த படை தலைவன் சொன்னான். புரிகிறது அலிமா, காவலர் என்று நான் எங்கும் சொல்ல முடியாது. இந்த விலை உயர்ந்த ஆடியை எனக்கு சிறை என்று சொல்கின்றாய். உண்மைதான், ஏலியாசுவின் நிலையில் நான் இருந்தால் நானும் இதைத்தான் செய்வேன். ஆனால் இதற்கெல்லாம் கலங்காதே, நான் சொன்னது போல நடந்து கொள். இலியாசுவின் முன்னிலையிலும் மதுகுருவின் முன்னிலையிலும் நான் நடந்து கொள்ளும் விதத்தை பற்றி எந்தவித உணர்ச்சியையும் முகத்தில் காட்டாதே. இலியாசுவின் கண்கள் எதைய வினாடியில் கவனிக்கும் ஆற்றல் உள்ளவை. ஆகவே எச்சரிக்கையோடு நடந்து கொள். எதற்கும் துணிவை கைவிடாதே. எந்த வினாடியிலும் உன்னை பாதுகாக்க தமிழகத்தின் படைத்தலைவன் காரணம் ஒன்று உனக்கு பின்னால் வாழேந்தி நிற்கிறது என்பதை மனத்தில் வைத்துக் கொள். அந்த நினைப்பு உனக்கு துணிவை அளிக்கட்டும். பெருத்த அபாயத்தில் சிக்கும் போது மிதமிஞ்சிய துணிவு தேவை. விளைவை அப்போது எண்ணி பயனில்லை, வேலையை மட்டுமே எண்ண வேண்டும். அவன் வார்த்தைகள் அலிமாவுக்கு அப்படி பெரும் தைரியத்தை ஓட்டவில்லை என்றாலும் அதைரியத்தை ஓரளவு துடைக்கவே செய்தது. ராஜரீக உடைகளை அணிந்து குருவாளை அவன் இடையில் செருகிக் கொண்டதும் அவனது கம்பீர தோற்றத்தையும் திடீரென்று அவன் உதடுகளில் தவழத் தொடங்கிய புன்னகையையும் கண்ட அலிமா சில நிமிடங்களில் மனச்சாந்தியும் அடைந்தாள். அவன் நாடைகளை அணிந்து முடித்துக் கொண்ட சில நாழிகைகளில் ஹிப்பாலசும் அவனை தொடர ஆயத்தமானான். இளம் சழியனும் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருந்த சமயமும் நெருங்கவே அவனை மதுகுருவின் சன்னிதானத்திற்கு அழைத்து செல்ல காவலர் இருவர் வந்து சேர்ந்தனர். மாளிகை வாயில் வரைக்கும் அந்த காவலர் இருவர் வந்தார்களே ஒழிய வாயிலில் அவனுக்கு காவல் புரிய 10-15 வீரர்கள் புறவைகளோடு காத்திருந்தனர். அலிமா முகத்தில் ஈ ஆடாமல் நிற்பதைக் கண்டு, சரி அலிமா, சந்தேகத்துக்கு இடம் கூடாதே என்று இளம் சழியன் கூறவே அலிமா கஷ்டப்பட்டு புன்முறுவல் ஒன்றை காட்டினாள். தனக்காக ஏற்பட்ட புறவியில் ஏறிக்கொண்டதும் இளம் சொழியன் காவலரை நோக்கி அலிமாவை காட்டி அவளும் வரட்டும் என்பதை குறிப்பால் உணர்த்தினான். அவன் சொல்வதற்கு எந்த தடையும் சொல்லாத காவலர்கள் அவளுக்கு மட்டுமன்றி ஹிப்பாலசிற்கும் புறவிகளை அழித்து அம்மூவரையும் மதகுரு இருந்த இடத்திற்கு அழைத்து சென்றனர். வழி நடுக நின்ற கானாவின் காவல் வீரர் மன்னருக்கு வணக்கம் செலுத்துவது போலவே இளம் சொழியனுக்கும் வணக்கம் செலுத்தினர். வர்த்தக கூட்டத்தினரும் சாதாரண மக்களும் அவனை மரியாதையோடும் பயத்தோடும் பார்த்தனர். இலி ஆசுவின் உடையை போன்ற ஒரு உடையை மக்களிடம் இத்தனை கிளியை உண்டாக்கும் என்றால் மன்னன் மகத்துவம் எத்தனை சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதை நினைத்த இளம் சொழியன் சற்றே புன்முறுவல் கொண்டதன்றி, இந்த மன்னனின் குரு எப்படி இருப்பான் என்று எண்ணி பார்த்தான். அந்த எண்ணத்துடன் சென்று குருவின் மாளிகையை அடைந்து குருவை பார்த்ததும் இலி ஆசு அவன் குரு இருவரில் யார் மிக கொடியவர் என்பதை அறிய முடியாமல் திணறினான் தமிழகத்தின் படை தலைவன். இலி ஆசுவின் மாளிகை பிரதேசத்தை விட பன்மடங்கு அதிக கெடுபிடி குரு மாளிகை பிரதேசத்தில் இருந்தது. குருவின் மாளிகை மலைப்பாறை ஒன்றின் உச்சியில் கட்டப்பட்டிருந்தது அல்லாமல் அதன் ஒரே வழி கடற்கரை பக்கமே இருப்பதையும் அந்த வழியில் இருந்த முதல் வாயிலுக்கு பின்னால் பல கட்டுக்களும் வாயிற்படிகளும் இருந்ததையும் கவனித்த இளம் சழியன் குருவின் கடை கண்ணோக்குக்கு இலக்காகாமல் யாரும் அந்த மாளிகையிலிருந்து வெளியேற முடியாது என்பதை முடிவு செய்து கொண்டான். ஆனால் அந்த மாளிகை பக்கத்தில் வேறு விடுதிகள் இல்லாததால் தன் திட்டம் நிறைவேற அந்த இடம் சர்வ சௌகரியமாக இருக்கும் என்பதை தீர்மானித்துக் கொண்ட படை தலைவன் குருவை சந்திப்பில் அக்கறை காட்டினான். இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்து இதுபோன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.